அல்ஹம்துலில்லா. தங்களுக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே மௌத்தாக்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக சொல்வதாக சொல்லியிருந்தோம். ரொம்ப விரிவாக சொல்லக்கூடிய நிலையிலே இல்லை, சுருக்கமாக அதே நேரத்தில் அவசியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆள் மௌத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, மௌத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு மார்க்கம் சொல்லித்தருது. இக்ரவூ சூரத்தை யாசீன் அதா மௌத்தாக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மௌத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் சூரை யாசீன் ஓதுங்கள். அபூதாவுதுல ஹதீஸ் வருது, இப்னு மாஜால வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது. ஏன்னா அந்த சூரை யாசீன் ஓதுறதுங்கிறது இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒன்னுக்கு மௌத்துக்கு சமீபமாக இருப்பவர்களுக்கு யாசீன் ஓதுகிற காரணத்தினாலே அவங்களுடைய மௌத்து லேசாகும். அதே மாதிரி மௌத்தானவர்களுக்கும் யாசீன் ஓதுங்கள். இந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இக்ரவு சூரத்தை யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களின் மஃபாத்தானவர்களுக்கு மௌத்தானவர்களுக்கு யாசீன் சூரா ஓதுங்கள்னு சொன்னாங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க பெருமக்கள். ஒன்னு, நீங்க மௌத்துக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு யாசீன் ஓதுனா அந்த நேரத்தில் உள்ள கஷ்டம் இருக்குது, அது வாழ்க்கையில அது வஃபாத்தான நிலையில தானே தெரியும். அந்த நமக்கு லேசாக்கன்னு சொல்லலாம். சில கூட துவா செய்யலையா, அல்லாஹுமா ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் மௌத்தினுடைய அந்த சிரமங்களை லேசாக்கும் துவா செய்யறாங்க இல்லையா. அப்ப அதனால மௌத்துக்கு சமீபமாக இருப்பவர்களுக்கு இடத்துல நாம யாசின் ஓதணும்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சிரமங்கள் லேசாகும். ஏன்னா இப்ப அவங்க ஓத முடியாது, அதனால நாம ஓதும் பொழுது அவங்களுக்கு லேசாகும். மௌத்துக்கு சமீபமாக இருப்பவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன, முதலாவது சூரை யாசீன் ஓதணும், அதன் காரணத்தினால் அவர்களுக்கு அது லேசாகும். இரண்டாவது ஹதீஸ்ல வருது, லக்கினூ மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டு நீங்கள் தல்கீன் சொல்லுங்கள், அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க, அதை எடுத்துக் கொடுங்க, வற்புறுத்த கூடாது, சத்த போடக்கூடாது, சொல்ல அப்படி ஒண்ணு சொல்லக்கூடாது. லக்கினூ மௌத்தாக்கும், அவங்களுக்கு மிருதுவான முறையில் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த கவனங்கள் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு அந்த கவனங்கள் வரக்கூடிய நிலையிலே மிருதுவான அந்த காரியங்களை அந்த நேரத்தில் நம்ம பாசத்தை வெளிப்படுத்துறோம், பிரியத்தை வெளிப்படுத்துறோம், சத்தம் போட்டு அழுது நிற்கிறது அல்ல. அவங்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இருக்கு இப்படி சத்தம் போடுறது அல்ல, அந்த நேரத்தில் நம்ம அவங்களுடைய நன்மையை நாடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்காக துவா செய்யறது, அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியா இருந்து செய்யணும், அவங்களுக்கு துவா செய்யறதும் அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஞாபகப்படுத்துறதும், இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை செய்வதைத்தான் மோமினான மனிதர்கள் செய்ய வேண்டும் பெருமக்கள். அதே மாதிரி அவங்க இறந்த உடனே கண்களை கசைக்க முடியும். அதிகத்துல நிறைய துவாக்கள் வருது, யாருந்தா இந்த கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது சுவனத்தினுடைய பார்வையாக ரப்பே நீ ஆக்கன் துவா செய்து கண்ணை மூடும். இந்த கண்ணை கசைக்கு மூடும் பொழுது அல்லாஹ் இந்த கண்களை திறக்கும் பொழுது சோனத்தினுடைய இன்பங்களை அந்த காட்சிகளை காணும் கண்ணாக நீதி ஆக்கி அருள்வாயாக சொல்லி துவா செய்யும். அது மாதிரி அவயவங்களை எல்லாம் சீராக்கும். நம்ம பக்கத்துல இருக்கிறோம், தலையில ஏதாவது என்ன செய்யும், அங்க தலைவாணி ரெண்டு மூணு பெருசா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தலைவாணி தான் எடுத்து விடணும், கொஞ்ச நேரம் அப்படி இதாயிடுச்சுன்னா விளப்பாயிடுச்சுன்னா அப்படி தலை நின்றும். அப்ப அதனால தலாணி இருக்குது, பெரிய ரெண்டு மூணு தலாணி இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டணும். அந்த நேரத்துல அவை அவங்களுக்கு காது அங்க மடங்கி இங்க மடங்கி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல அது சீராக்கிக்கிறோம். அதே மாதிரி கையை வந்து நெஞ்சல வைக்கிறத விட இப்படி கெட்டுறதை விட கையை நீட்டி ஒட்டி வைப்பதுதான் சிறந்தது. மார்க்கத்தில் அபாத்தானவர்களுக்கு கையை நீட்டி அவங்களுடைய உடம்போடு சேர்த்து வைக்கிறது தான் மார்க்கத்தில் சிறந்தது என்ற காரணத்தினால நாம் அதை கையை சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி வாயை கெட்டுறது, கை கால்கள் அகலாம கட்டி விடுறது, இந்த காரியத்தை அங்கே பக்கத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த இடத்துல நறுமணங்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வருகிறது. இந்த மாதிரி மார்க்கத்துல மௌத்துக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய காரணம் நிறைய வருது. நான் பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கனால சுருக்கமாக அதை சொல்லிட்டு போறேன். அந்த நேரத்தில் நாம இருந்தோம் சொன்னா அவங்களுடைய அவயவங்களை சீராக்குவதற்கும் அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய நிலையிலும் நாம் அமைந்திருப்பது. அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட துவா செய்யக்கூடிய சாலிகங்களை நமக்கு நெருக்கமாக ஆக்கி வைக்கிறேன். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தையும் தரணும், அப்படி துவா செய்யும் ஆட்களை நம்ம பக்கத்தில் ஆக்கி வைக்கணும். அருமையான பெருமக்களே, அதே போல இறந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா, இறந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா கபன் செய்வ தபன் செய்வதில் வந்து தாமதிக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் அவ்வளவு சீக்கிரம் செய்யும், எவ்வளவு சீக்கிரம் அத்தஜீலுவில் ஜனாசா, ஜனாசா விஷயத்துல வந்து அவசரம் காட்டணும், அதுக்கு சீக்கிரம் அந்த காரியத்தில் ஈடுபடணும். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஜனாசாவில் சல்லாத்துல இருந்தாங்க. அவங்க வஃபாத்தான உடனே அஜிலு அஜிலு சீக்கிரம் அடுத்த வேலையை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க சல்லாத்துல. அதாவது உலகத்துல வந்த அத்தஜீலுவில், அதாவது இதில் ஜனாசாவை பாடமே வருது. ஜனாசாவை சீக்கிரப்படுத்துவது, அடக்குவதில், மற்ற காரியங்களை செய்வதிலே சீக்கிரப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலேயே நம்முடைய முஹத்தீன்கள் பாடத்தை இருக்கிறார்கள். அதன் கீழ் நிறைய ஹதீஸுகள் வருது. இன்னைக்கு வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க எதிர்பார்க்கறதுக்காக வேண்டி காலதாமதத்தை ஆக்குறதுக்காக வேண்டி உள்ள ஒரு நிலை இருக்குது. அது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை. அவ்வளவு என்ன, எவ்வளவு நல்ல பழக்கமே கிடையாது. நிர்பந்தத்துக்காக வேண்டி சில இடங்கள்ல அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்களே, அது பெட்டிக்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறாங்களேன்னு சொன்னா அது நிர்பந்தத்துக்கு தான். ரொம்ப 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 தவிர்க்க முடியாத ஒரு நிலைகள்ல தான் அது பயன்படுத்தப்பட வேண்டியது அல்லாது, எவ்வளவு சீக்கிரம் அடக்கணும் அவ்வளவு சீக்கிரம் அடக்கணும். அதை பற்றி மார்க்கத்தில் மிக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த காரியத்திலையும் அவசரம் கூடாது, எந்த காரியத்திலையும் மார்க்கத்தில் அவசரம் கூடாது. மூணு காரியத்தில் அவசரப்படணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க, மூணு காரியத்தில் அவசரப்படுங்க சொன்னாங்க. அந்த காரியத்தை அடுத்தடுத்து செய்யுங்க. ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால், பொருத்தமான சம்பந்தம் வந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அதுல தாமதிக்காதீங்க. அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்று சொன்ன நபி அவர்கள் இந்த காரியத்தில் அவசரப்படணும் சொன்னார். புகாரில் ஹதீஸ் வருது, அஸ்ரீஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை நீங்கள் சீக்கிரமாக அடக்குவதற்குண்டான பணிகளில் ஈடுபடுங்கள். ஃபயிக் ஃபயின்தக்கு சாலிஹதன் ஃபகைரன் துக்கத்திமுனஹா, சாலிஹான மனிதராக இருந்தால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அடக்கிறீர்களோ அது அவருக்கு நல்லது. ஏன்னா இதை விட மேலான 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 பரவுகம் வரையானும் உன்னதமான அந்த இன்பங்களை அவர் காண்பதற்கு தயாராக இருக்கிறார். அதை ஏன் நீங்க தாமதித்து வச்சிருக்கிறீங்க, சீக்கிரம் செய்ய நாங்க சொன்னார். உலகத்துல வந்து அதுக்கு மாற்றமாக ரொம்ப நிதானப்படுத்துறவங்க அல்லது அதை ரொம்ப தாமதிக்கிறவங்க யாருன்னு சொன்னா அது வீணுடைய தொடர்பு இல்லாதவர்கள் பெரும்பாலும். அதனால அந்த பழக்கம் பல இடங்கள்ல வைக்கிறது கௌரவமான சில இடங்கள்ல வருது, தாமதிச்சு வைக்கிறது பெருமக்களை. அது வந்து அவங்க உறுதிப்படுத்தப்படணும், மௌத்து உறுதிப்படுத்தப்படணும், அவ்வளவுதான். ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறாரு குறிப்பாட்டிடக்கூடாது. அதனால மௌத்து உறுதிப்படுத்தப்படணும். உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அதற்கடுத்துண்டான காரியங்களை செய்வதிலே தாமதிக்க கூடாது. அதே மாதிரி ஜனாசா வீட்டுல வச்சிருக்கும் பொழுது முகத்தை மூடிதான் வச்சிருக்கேன், அது சுன்னத். ஒவ்வொரு ஆட்களை வந்து திறந்து பார்த்தாலும் திறந்து பார்க்கலாமே தவிர எப்பவுமே திறந்தே வைக்கக்கூடாது, அது சுன்னத்துக்கு மாற்றமானது. ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸையும் புகாக்களுடைய வார்த்தையும் பார்த்து சொல்றதா இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால நான் செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போறேன். மையத்தினுடைய முகம் மூடாமல் அப்படி திறந்து வைப்பது நல்லது அல்ல. ஒரு ஆள் பார்த்தாங்க மூடிடணும், அடுத்தடுத்து ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க அவங்க பாக்குறாங்கன்னா பாத்துக்கலாம், பார்த்தா உடனே மூடிடணும். முடிந்தவரை மூடி வைப்பதுதான், எப்பொழுதுமே திறந்து வைப்பது என்பது சுண்ணத்திற்கு மாற்றமானது. அதே மாதிரி ஒரு மௌத்து வீடு வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மௌத்தான வீட்டுக்காரர்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பது மார்க்கத்தில் சுண்ணத். நம்ம ஊர்ல பழைய காலத்துல அந்த பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, இவன் குறைஞ்சிருக்குது. பக்கத்து ஊர்லாம் ரெடியாகிறது இல்லை, யாராவது சொந்தக்காரங்க அங்கிருந்து பண்ணுகிட்டு வருதே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த விஷயத்துல கவனங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. நடந்துகிட்டு இருக்காங்க அந்த காரியத்தை. அது இருந்தா நல்ல பழக்கம், சுண்ணத்தான பழக்கம். ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு தயாரித்து கொடுங்கள். அவங்களுடைய கவனம் வேறு பக்கத்தில் இருக்குது. நாங்க உணவு தயாரித்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்தணுமா, சாப்பிட சொல்லி வற்புறுத்த வேண்டும் என்று கூட வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, வற்புறுத்த வேண்டிய காரணம் என்ன, ஒண்ணு அவங்க வருத்தத்தில் இருப்பாங்க, அதனால அந்த கவனம் இல்லாம இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது தேவை இருக்கும், வெக்கமா இருக்கும், தேவையா இருக்கும் செய்யும். சாப்பிட்டு இருந்தாங்கன்னா வேறு வீட்டுல மையத்தை போட்டு வலியுறுத்தி சாப்பிட வையுங்க சொல்றேன். நேரடியா சொன்னேன், பள்ளி கொண்டு ஒரு அஞ்சு மணி ஆச்சு, பள்ளி ஆசை கொண்டாச்சு. ஆனா துறைக்கு போறாங்க, தப்பு நிக்கிறதுக்கு அனுப்பினா எல்லாரும் உட்காருங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னாங்க. என்னமோ தெரியல, இந்த ஊர்ல புது பழக்கமோ தெரியுது, என்னமோ தெரியல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா மகரின் தொழுது பிறகுதான் தொழு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பள்ளி ஆசை ஜனாசா குடுப்பாட்டி வச்சிருக்கு. என்ன விஷயம் கேட்டா, அன்னைக்கு செவ்வாய் கிழமையா, செவ்வாய் கிழமையாங்க. அதனால ராத்திரி
ராத்திரி பிறந்தாச்சுன்னா பதினாலாவது ராத்திரி பிறந்துடும் இல்லையா, அதனால ராத்திரி பிறந்து பிறந்த ஒரு தொழு வைக்கலாம் சொல்லிட்டு நடந்து நான் மிகையா சொல்லல. தேவைப்பட்ட ஆளு ஊர் என்ன சொல்லலாம், நான் அந்த ஜனாதார் எவ்வளவோ சொன்னாங்க நிக்கிற ஆளுக்கு, அவங்க உலமாக்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அந்த காரியங்கள் எடுபடல். அதனால தாமதிக்கிறதுங்கிறது பொதுவாக கூடாது பெருமக்கள், அது விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இறந்து விட்டாங்கன்னு சொன்னா அவங்கள முத்தமிடலாமா, நெருக்கமானவர்கள் முத்தமிடலாம், நெருக்கமான ஆட்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சொந்தமா இருக்கிறாங்க, மகரமான ஆட்களா இல்ல, அவங்க மகரமான ஆட்களா இருக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு நிக்கா செய்வதற்கு ஹலாலான நிலையிலே உள்ள அந்த ஆட்கள் அல்ல, ஹராமான நிலையில உள்ள அந்த ஆட்கள், தாய் பையன் அப்படிப்பட்ட நிலையில உள்ள ஆட்கள், அப்படிப்பட்ட மகரமான நிலையிலே ஆட்கள் முத்தமிடலாம், நண்பர்களா இருக்கிறாங்க முத்தமிடலாம், நமக்கு நண்பர்களா இருக்கிற ஆண்கள் ஆண்களா இருக்க நாங்க நண்பர்களா இருக்க முத்தமிடலாம். ஏன்னா ஹதீஸ்ல வருது, திருமதி ரஹமத்துல்லாஹி ரிவாயத் செய்தாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்தனா உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி இறந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை முத்தமிட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி புகாரியில் ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் சொல்லாசருடைய வபாத்திற்கு பின்னாலே செய்யணும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வந்தாங்க, வந்த சித்தீக் அக்பர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை முத்தமிட்டார்கள் என்று வர்ற காரணத்தினால முத்தமிடுறது மார்க்கத்தில் அனுமதி என்று பெருமக்கள் சொல்கிறார். அதே மாதிரி வந்து மௌத்தானுடன் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் குளிப்பாட்டுறதுல சீக்கிரம் கவனம் செலுத்தணும், அதுல வந்து தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். யார் வந்து குளிப்பாட்டுகிறார்களோ, குளிப்பாட்டி அங்கே உள்ள குறைகளை வெளியிலே சொல்லாமல் யார் இருக்கிறார்களோ அந்த குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில நான் பெரிய பெரிய பாவங்கள் செய்தார்கள் அல்லாஹு தஆலா 40 வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறான் மன்னிப்பு. குளிப்பாட்டுறதில் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய சன்மானம் அதிசயத்தில் வருது, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 40 வாய்ப்புகளை வழங்குகிறான். பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பாக இந்த ஒரு செயலை ஆக்குகிறான். அதனால் அது விஷயத்தில் உள்ள சவாபை நாம விளங்கணும். அதுக்கு ரொம்ப தகுதி உள்ளவங்க அவங்க குடும்பத்துக்காரங்க தான், அதுக்கு அடுத்து அதனுடைய பொறுப்புதாரிகள் என்று ஊர்க்காரங்க வட்டாரத்துக்காரங்க சொல்றது இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் அந்த பொறுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்குண்டான நிறைந்த சவாபு இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொன்றிலையுமே வருது, யார் அவர்களை கபரு தோண்டி அவங்களை அடக்கிறாங்களோ அந்த அடக்கிறவங்களுக்கு ஒரு மனிதருக்கு கியாமத்து நாள் வரை தங்குவதற்காக ஒருவருக்கு இல்லம் கட்டி கொடுத்தால், வீடு கட்டி கொடுத்தால் என்ன அந்தஸ்து கிடைக்கிறதோ அந்த அந்தஸ்து, ஏன்னா கியாமத்து வரை அவருக்கு அதுதான் வீடு என்ற காரணத்தினால அந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்று சல்லாசலம் சொல்வார்கள். அதே மாதிரி யார் ஒரு ஆள் கபன் கொள்கிறாரோ, அவருக்கு கபன் தவன் செய்கிறாரோ, இவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி கஸாஹுல்லாஹுமின் சுந்தத்தின் வை ஸபரத்தின் யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தினுடைய பட்டு அழித்து சொர்க்கத்தை கொடுப்பான். அதனால அந்த ஜனாதா சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது, அது ஏராளமா இருக்குது, அதை சொல்றது அல்ல இப்போதைய நோக்கணும். பெருமக்களை உகதுமலை ரெண்டு உகதுமலையினுடைய அளவிற்கு ஹதீஸிலே வருகிறது. அப்ப அதனால அவ்வளவு பெரிய நன்மைகள் அதற்கு இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல ஈடுபடுறதுங்கிறதும் மார்க்கத்துல மிக உகந்ததும் அது மிகுந்த சவாபிற்குரியதும் உன்னதமானது. ஜனாதா வைக்கப்பட்டால் பொதுவா வந்து எப்படி வைக்கிறது, அது மார்க்கத்துல தெளிவா சொல்லப்படலன்னு சொன்னாலும் பொதுவான ஜனாதாவை கிபிலாவை முன்னோக்கி வைக்கணும். அது கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி, பள்ளி கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கபூர்ல வைக்கிறதா கபூர்ல வந்து நம்ம வடக்கிறதுக்காக வைக்கிறோம், கிபிலா முன்னோக்கி முகத்தை திருப்புறோம், வீட்டில் வந்து திருப்பி வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால கிபிலாவை முன்னோக்கி அவருடைய காலை நீட்டி வைத்து தலையை என்ன செய்யலாம், தலையை வந்து அப்படித்தான் கிபிலா வைக்க முடியும். அப்படி ஏதாவது சில வீடுகள் அப்படி வசமா இல்லை, அவங்க இல்லைன்னா அங்கே போய் சட்டை போட்டு இப்படி தான் வைக்கணும் சொல்லக்கூடாது, அங்கே போய் அப்படிலாம் சொன்னாங்க பயானம் சொன்னாங்க இப்படி தான் வைக்கணும், அது பெரிய வித்தனாவாயிடும், இருக்கிற விதனாவது அது கூடி போயிடும். அப்ப அதனால அங்க வீட்டினுடைய சூழல்கள் அப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த விஷயத்தில் அந்த காரியத்தை செய்துட்டு போகணுமே தவிர அதுக்காக நீ நிர்பந்திச்சு அவங்கள ஒரு காரியத்தை செய்து வைக்க கூடாது. பொதுவாக வைக்க வேண்டிய முறை என்பது கிபிலாவை முன்னோக்கி அதை வைக்க வேண்டும், அதுதான் மார்க்கத்துல உன்னதமானது. அதே மாதிரி ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் குறிப்பாக்குவது, இதுதான் அசுலர் உலகத்தில் மிக சிறந்தது இதுதான், ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குளிப்பாட்டலாம், மார்க்கத்தில் அனுமதி. ஏன்னா அந்த உறவு மாதிரி உலகத்தில் வேற என்னங்க உறவு இருக்குது, அந்த உறவு மாதிரி ஒன்றித்து கிடைக்கக்கூடிய வேறு என்ன உறவு துன்யாவில் இருக்கிறது. இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் அவர்கள், அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் இவர்கள் என்ற காரணத்தினாலே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குளிப்பாட்டலாம். நல்லது என்ன முதல்ல சொல்லிட்டோம், இது ஜாயின் சரி, நல்லது என்ன ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் குளிப்பாட்டுறத மார்க்கத்தில் நல்லது. ஏன் இப்படி எடுத்தாங்க அதுக்கு வர ஹதி என்ன அப்படி தரியலன்னு சொன்னா ஹரீஸ்ல வருது, புகாரில் ஹரீஸ் வருது, ஒரு நாள் அதற்கு ஆயிஷா நாய் காய்ச்சலா இருந்தான், ரொம்ப காய்ச்சல்,
சன்னாவில் வேற ஜனாசாக்கு போயிட்டு வந்தாங்க, காய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அப்போ சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஐசா நாய் பாதர் சுருதா சொன்னாங்களா, லவ் மித்திய கபுலி, ஐசா நீ ஒருவேளை எனக்கு முந்தி மவுத்தாயிட்டா நம்ம வீட்டுல சொல்லி பாருங்க அப்படி, எனக்கு முந்தி நீ மவுத்தாயிட்டா இல்ல கசல் தூக்கி ஒரு கஃபன் தூக்கி ஒரு சல்லை தூ அலைக்கு ஒரு தஃபன் தூக்கி நான் தான் உன்ன கொடுப்பாட்டேன், நான் தான் உன்ன கொடுப்பாட்டேன். அப்ப அதுல இருந்து சட்டை எடுக்கிறாங்க, குளிப்பாட்டலாம் மனைவியை கணவன், குளிப்பாட்டலாம் கணவனை மனைவி, குளிப்பாட்டலாம் மனைவி, குளிப்பாட்டலாம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? எதிரை செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வசியத்து செய்தார்கள், என்னை என் மனைவி தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அந்த வசியத்து காப்பாற்றப்பட்டது சித்தீக்குள்ள வரை அவங்களுடைய துணைவியார் தான் குளிப்பாட்டினார். அதனால இது மாதிரி பல செய்திகள் இருக்கிறது. சல்லல்லாஹு தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னாங்க, நான் ஒரு என்ன செய்வேன், எனக்கு முந்தைய நீ மவுத் ஆயிட்டா உன்னை நான் குளிப்பாட்டுவேன், உன்னை நான் தஃன் செய்வேன், தஃன் செய்வேன், உனக்கு நான் தொழுகை வைப்பேன் சொன்னார். அப்ப அதே மாதிரி சித்தீக்குள்ள அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல தன்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள், அந்த வசியத்தை அவருடைய மனைவி நிறைவேற்றினாங்க. எனவே மார்க்கத்தில் இது அனுமதி. அதனால இப்படி இருக்குதுங்கிறதுனால வீட்டுல கூப்பிட்டு விட்டுறக்கூடாது, நம்ம ஒதுங்கிடக்கூடாது. ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் குளிப்பாட்டுவதுதான் சிறந்தது, ஆனால் இது மார்க்கத்தில் அனுமதி. அப்படிப்பட்ட நிலையாக பெருமக்கள் சொல்கிறார். குளிப்பாட்டல வந்து குளிப்பினுடைய நீயத்தை வைக்கிறது சுன்னத்து. குளிப்பினுடைய நீயத்தை வந்து இந்த மையத்தினுடைய குளிப்பு அந்த பரலை குளிப்பினுடைய பரலை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லியோ, மையத்தினுடைய சுன்னத்தான குளிப்பை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லியோ நீயத்து வைப்பது சுன்னத்து. ஒருவருக்காக நீயத்து வைப்பது வாஜிப். மையத்தினுடைய என்ன, அந்த மையத்தை எழுந்திருக்கும் போது ஒருவரை எழுந்திருக்கும் என்ற காரணத்தினால ஒருவை நீயத்து வைப்பது என்பது அதை வாஜிப் என்றும், குளிப்பினுடைய சுன்னத்தையும் அது மாதிரி அந்த குளிப்பதற்காக வேண்டி உள்ள அந்த நீயத்தையும் வைப்பதையும் சுன்னத்தை என்று மார்க்கம் சொல்கிறார். மலக்குகளே குளிப்பாட்டு இருந்தாலும் சரி நாம குளிப்பாட்டு செய்யணும். மலக்கு குளிப்பாட்டுனாங்க, அப்படி சகாதிகளை குளிப்பாட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு பார்க்க நல்ல குளிப்பாட்டின் அடையாளம்லாம் தெரியுது, சுத்தமா நல்ல குளிப்பாட்டு இருக்குது, தண்ணி அப்படிலாம் மேல இருக்குது அது தெரியுது. மலக்குகள் குளிப்பாட்டு இருந்தாலும் தண்ணீரில் அவர் இறந்துவிட்டு இருந்தாலும், தண்ணீர் விழுந்தாலும் இறந்து விட்டார் அவரை குளிப்பாட்டேனான் கேட்கக்கூடாது, தண்ணீரில் விழுந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், தண்ணீரில் விழுந்து இறந்துபட்டிருந்தாலும் கூட அவரை குளிப்பாட்டத்தான் வேண்டும். ஒரு தடவையாவது முழுசா கழுகணும். குளிப்பாட்டுற முறை மார்க்கத்தில் நீண்ட பாடம், அவ்வளவு பெரிய பாடத்தை சொல்ல முடியாது. குளிப்பாட்டக்கூடிய விஷயத்துல சின்னத்தான் நடைமுறை என்னன்னா, முதல்ல குறைஞ்ச நபர்கள் தான் இருக்கணும் குளிப்பாட்டுற இடத்துல. நீங்க பெரிய கூட்டாங்க வந்து சத்தம் போடுறது, தூக்கு இதை தூக்கு அதை தூக்கு, இந்த கலடி வீட்டுல கதை நடக்காது. ஒரு ஆள் என்ன செய்வாரு அங்கன, அது ஏதாவது என்ன கத்திரிக்காய் ஊற்றுவாங்களே குழு ஓட்டு இல்லைங்க, கதை தோங்கம் தோங்கா கொண்டா தோங்கா கொண்டு ஜெருந்து அங்க வர தோங்கா ஜெருந்து கேட்குமே தவிர தோங்கா வந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி அங்க எதையாவது ஒண்ணு எடுன்னு சொன்னா அங்க எடு 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 சத்த அங்க வர போய்கிட்டுமே தவிர கதை நடக்கும். குளிப்பாற்ற இடத்துல சுண்ணத்தான நடைமுறை குறைந்த நபர்கள் இருக்க வேண்டும், அது ஒரு சுண்ணத். நிறைய நபர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உலகத்துல ஒரு சுத்தமான ஒரு செய்தி இருக்குதா, சஹாபிகள் எவ்வளவு உண்டுவார்கள், எங்க ஒரு தலைவர் போயிட்டாங்கன்னா எவ்வளவு உண்டுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்னா எல்லாரும் உண்ண நிக்க மாட்டாங்களா, ஆனா சஹாபிகள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த தீனை சரியத்தை பின்பற்றிய காரணத்தினாலே மூணு பேர் தான் குளிப்பாட்டு இடத்துல மூணு பேர் தான். அதில் செய்தன அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டினார்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தார்கள், செய்தன உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணீர் ஊற்றினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த மையத்தினுடைய வரிகாரர், அவங்க நெருக்கமான வரிகாரர் செய்தன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இங்க இருந்து அங்க வருவாங்க, அங்க இருந்து இங்க போவாங்க, உள்ள போவாங்க, வெளியில வருவாங்க, இந்த வேலையில் இருந்தாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அதனால முதல் விஷயத்துல குளிப்பாட்டுறது சுண்ணத்தில் பெரிய கூட்டாங்க நினைக்கக்கூடாது, அது குறைந்த அளவிற்குண்டான நபர்களே அங்கே நிற்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஓரளவு மறைவான இடத்துல குளிப்பாட்டுறது நல்லது. மையத்தை வந்து எவ்வளவு முடிஞ்ச வரையில மறைவான ஒரு இடத்துல அப்படி நின்று குளிப்பாட்டுறது தான் மையத்துக்கு அது நல்லது. உயர்ந்த ஒரு பலகை வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலையும் தலைவாக உயர்ந்திருப்பது சுண்ணத். பறகை இருக்குது, கட்டில் இருக்குது, சமமான கட்டிலா இருந்துச்சுன்னா அதனுடைய அவருடைய தலைவாக இருக்கக்கூடிய அந்த கால் பகுதியில ரெண்டு செங்கல் எதையாவது கொடுத்து அதை கொஞ்சம் உயரமா ஆக்கிக்கிறது தனி சுண்ணத். ஏனென்றால் அந்த தண்ணீர் வடிய வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அதை உயரமாக ஆக்கிக் கொள்வது என்பது சுண்ணத். அதாவது குளிப்பாற்றுறதுலேயே மிக சிறந்த தண்ணீர் எதுன்னு சொன்னா உப்பு தண்ணி தான், உப்பு தண்ணி தான். அதுலேயும் மிக நல்லது கடல் தண்ணி தான். அதனால நல்ல தண்ணியில உப்பு தூக்கி போட்டக்கூடாது, அதை செய்யக்கூடாது. உப்பு தண்ணி தான் நல்லது, குளிப்பாட்டுவதற்கு மிக சிறந்த தண்ணீர் எது? ஹதீஸினுடைய செய்திகள் இருந்து வருது, உப்பு தண்ணி தான் சிறந்த தண்ணீர். உப்பு தண்ணீரிலும் குளிர்தறையும் நல்லது. சில இடத்துல சுட வைக்கிறாங்க, சில மாவட்டங்கள்ல எல்லாம் அந்த பழக்கம் இருக்குது. ஒண்ணு தண்ணி சுடவைங்க, தண்ணி சுடவைங்க கிடக்குது. தண்ணி சுட வச்சு குளிப்பாட்ட கூடாது, சுண்ணத்துக்கு மாற்றமானது. நிர்பந்தத்தை குளிப்பாட்டலாமா? என்ன நிர்பந்தம்? அது ரெண்டு நிர்பந்தம் எழுதுறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, குளிப்பாற்றுறவங்களுக்கு தண்ணீரை கையில வைக்க முடியாத அளவுக்கு குளிரா இருக்குது அந்த ஊர்ல, அப்படின்னா தண்ணி சுட வச்சுக்கலாம். அது மையத்துக்காண்டி அல்ல, நமக்கு ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு குளிப்பாற்ற ஆட்களுக்கு அது தண்ணியை கையில வைக்க முடியல. அது அவ்வளவு குளிரான ஒரு பூமி, இவங்க கையை வச்சுக்கிட்டு இருந்தா நடந்ததுன்னு சொன்னா அப்பு குளிப்பாட்டி என்ன செய்ய, அதை சுட வச்சு குளிப்பாட்டலாம். அல்லது மையத்தின் மீது இவ்வளவு அழுக்கு இருக்கிறது, சூடான தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டினால்தான் அந்த அழுக்கு போகும் என்று இருக்குமானால் அப்பு சுட வைக்கலாம். அது அல்லாது பொதுவாக உப்பு தண்ணீரை கொண்டுதான் குளிப்பாட்டுவது நல்லது. அதே மாதிரி வந்து குளிர் தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டுவது தான் நல்லது. நம்ம குளிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள நடைமுறை, அது ஒரு சுண்ணத்தான் நடைமுறை தான். நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இருக்குது இல்லையா, அது ஒரு சுண்ணத்தான் நடைமுறை தான். சாதாரண மனுஷனாங்க தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய வயிற்றில நல்ல தடவி விட்டுட்டு, எவ்வளவு தடவை அதாவது ரொம்ப அழுத்தக்கூடாது. மையத்தை எல்லா வகையிலையும் கண்ணியப்படுத்தேன், எல்லா வகையிலையும் மையத்தை கண்ணியப்படுத்தேன். என்ன செய்ய, நல்ல தடவி கொஞ்சம் ஒரு சாட்சி வச்சு அதுல உள்ள அந்த அவங்களுடைய கழிவுகள்லாம் வெளியில வர்ற மாதிரி உள்ள காரியங்களை செய்யும். இடது கையில வந்து துணியை சுத்திட்டு, அங்கே இருக்கக்கூடிய துணியில கையை சுத்திக்கிட்டு இல்ல, கையில வந்து துணியை சுத்திக்கிட்டு அந்த துணியை கொண்டு அடிபாகத்தை நம்ம சுத்தம் செய்து அந்த துணியை தூர போடுறோம். நஜீஸ் அந்த துணியில வருகின்ற நேரத்திலெல்லாம் அந்த பகுதியை தூர போடுவதற்கிறதே இல்லைன்னு சொன்ன, வேற துணி இல்ல, நல்ல சுத்தமா அலசி கழுவிட்டு வந்து அதை உபயோகிக்கலாம். அதை மாத்தி இங்க வாக்கு அங்க வாக்கு அப்படி உபயோகிக்கிறதுங்கிறது சுண்ணத்துக்கு மாற்றமான. அப்ப அதனால நம்ம செய்யும் முறையில ஓலக்கட்டில பருக்க எழுந்தி உட்கார வச்சு கொஞ்சம் கரிச்சு வயிற்ற தடவி அப்படின்னா செய்யறோம் இல்லையா, இது ஒரு சுண்ணத்தான நடைமுறை, அதுல ஒண்ணு தப்பே இல்லை. அது மாதிரி கவனம் எதுல வேணும்னு சொன்னா, நம்ம ஊர்ல வந்து சுண்ணத்தான விஷயங்கள்ல விடப்படுறதுல எதுல கவனம் இல்லைன்னு சொன்னா, மூக்க சுத்தம் பண்றதுல கவனம் இல்லை. மூக்க சுத்தம் பண்ண சுண்டு வரல துணியை சுத்திட்டு மூக்குக்கு உள்ள அந்த ஜனாசாவுடைய மூக்குக்கு உள்ள நல்ல கையை விட்டு மூக்கு பகுதியில அந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சுத்தம் செய்வது ஒரு தனித்த சுண்ணத். அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வந்து நம்ம சுண்டு வரலால பல்ல சுத்தம் பண்ண, ஜனாதாவினுடைய மையத்தினுடைய பல்ல சுத்தம் பண்ணான். ஒரு எத்தனை வசனானது, அதுக்காண்டி பல்ல ரொம்ப திறக்க கூடாது. பல்ல ரொம்ப திறந்து இருக்கிறாருக்கு நம்ம சின்ன பிள்ளைகள் பல் தேய்ச்சி விடுறோம், அது மாதிரி ஆக்கிடக்கூடாது. பல்ல திறக்க வேண்டியது இல்லை, மூடி இருந்தாலும் கூட கைய வந்து துணியை வச்சு கையை செய்யணும், தேய்ச்சி விடுறது அது ஒரு சுத்தம். மூக்க சுத்தம் செய்வதை போல அதே மாதிரி உங்களுடைய பல்ல சுத்தம் செய்யறது சுண்ணத். அதே மாதிரி விடப்படுற இன்னொரு சுண்ணத் என்னன்னு சொன்னா, தாடியையும் தரைமுடியையும் சீப்புகளை கொண்டு சீவுவது சுண்ணத். அதனால வந்து சல்லாத்துல சொல்லுவாங்க, அந்த நீங்கள் பற்கள் அகன்ற சீப்பை கொண்டு நீங்க செய்தி கொள்ளுங்க. பற்கள் அகன்று இருக்கக்கூடிய சீப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப எங்க அந்த சீப்பை ஜீவுனா அதை வச்சு யாராவது ஜீவு வாங்குறாங்க, எல்லா துணியும் அதோட ஓட்டுறாங்க வச்சுக்கிறாங்க. அதனால அந்த சீப்பை வச்சு சீவுறது என்பது சொன்னது. அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஊர்ல அது கவனம் இல்லாத விஷயம், அவரத்து விஷயம். எல்லாரும் ஆம்பளை தான் நிக்கிறாங்க, இருக்கிறாங்க ஊரை சொல்றது அங்கே, எல்லாரும் ஆம்பளை தான் நிக்கிறாங்க. இந்த அடதார் ஒண்ணு மாற்ற நேரத்துல அப்படியே உருவி போட்டுறது எல்லாத்தையும் சாதாரண விஷயம் இல்லை, அது மகா குற்றம் பெருமக்கள். அதற்கு அறிவுரைகள் நடத்தினை சொல்வார்கள், அபுதாவுல ஹதீஸ் வருது, லா துபரீஸ் ஃபஹதக, உங்களுடைய தொடையை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். வலா தன்புரன்ன இலா அவுரத்தி ஹஜ்ஜின் வலா மையத்தின், ஹயாத்தானவர்களுடைய அவுரத்தையும் பார்ப்பது ஹராம், மையத்தானவர்களுடைய அவுரத்தையும் பார்ப்பது ஹராம். ஆண்களுக்கு அவுரத்துங்கிறது முட்டுக்கால் இருந்து தொப்புள் வர, இது அவுரத்து. அந்த நேரத்தில் நம்ம அதை அடதார மாற்றம் புனிய மாற்றம் சொல்லி என்ன செய்யறோம், மொத்தத்தை எங்களை காட்டி அந்த இடத்தை பூரா காலியாக்கி போட்டோம். அது மார்க்கத்துல வந்து ஒரு ஹராமான விஷயம். அவுரத்தை வந்து மறைக்கிற விஷயத்துல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்துல நம்ம ஊர்ல அந்த விஷயம் ரொம்ப கவனக்குறைவா இருக்குதுங்கிறத இது பண்ண. அதே மாதிரி வந்து குளிப்பாட்டும் பொழுது ஏதாவது குறைகள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் வெளிப்படுத்துகிறார், அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப முக்கியமானது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலகட்டத்தில் ஒரு பெண்மணி ஒரு மையத்தை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தா, அதற்கு முகுனியில் இந்த செய்தி வருது. முகுனி என்ற கிதாபிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்த செய்தியை முகுனியில் இந்த கிதாபிலே ஒன்னாவது பாகத்திலே 158வது பக்கத்தில் இந்த செய்தியை வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறார்கள். அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தா, குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய மறைவான பகுதியிலே, மர்மஸ்தானத்தினுடைய பகுதியிலே இந்த பெண் தன் கையை கொண்டு வைத்து விட்டார். கையை கொண்டு வச்சுட்டு எவ்வளவோ பார்த்த இடம் அப்படின்னு நினைச்சிட்டார். எவ்வளோ தவறான ஒரு நிலையை கண்ட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். வரலாற்றுல வருது அந்த அந்த கை அந்த உடம்போடு ஒட்டிக்கிட்டு, கை உடம்போடு ஒட்டிக்கிட்டு, கை எடுக்கிற கை வர மாட்டேங்குது, ஜனாதாவும் சேர்ந்தவர்களோட கை வர மாட்டேங்குது. எவ்வளவு வேகமா இழுத்தார், என்ன செய்யறதுன்னு தெரியல. கையை வெட்டுறதா அல்லது ஜனாதா இறந்து விட்ட காரணத்தினால இறந்த பகுதியில் வந்து வெட்டுறதா, ரெண்டுக்கு மத்தியில ரெண்டுக்குமா இருக்கட்டும் சொல்லி கையை வெட்டுறதா, என்ன செய்யறது? கையெடுக்க முடியல, ஒரு வழியும் தெரியல. ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாம் அல்லாஹ் இமாம் மாலிக் அவர்கள் வாழ்ந்த காலம் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா உடனடியாக நீங்கள் 80 கசையடிகளை அந்த பெண்மணிக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. 80வது கசையடி விழுந்த உடனே கைதானா வந்துருக்காங்க. 80வது கசையடி விழுந்த நேரத்தில் கைதானாக வந்திருக்கிறார். அதனால குளிப்பாட்டும் பொழுது ஒரு முஸ்லீம் அவன் என்ற காரணத்தினாலே அவருடைய அவுரத்தை, அவருடைய மறைவான ஸ்தலத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்திலையும் கவனம் வேணும். அது மாதிரி அவருக்கு ஏதாவது குறைகள் இருந்தது என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்திலையும் குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. சல்லாஹு குறைகளை வெளிப்படுத்துறதுல அது விஷயத்தில் ஏராளமான அதிசயங்கள் வரும். நேரடியாக சரியத்திற்கு முரண்பாடாக பகிரங்கமாக மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியத்தை செய்த காரணத்தினால் அவற்றை ஏதாவது வெளிப்படுத்தி சொன்னா மார்க்கத்தினுடைய இஸ்லாஹுக்கான சொல்லாமே தவிர வேற எந்த நோக்கத்திற்கும் குறைகளை வெளிப்படுத்த பெருமக்களே. அதே மாதிரி நஜீசுகளை நீக்கி மூக்கு வாயு தலைபாகம் இவைகளை எல்லாம் சுத்தம் பண்ணி முடித்த பிறகு வலப்படம் இடப்புறம் மறைவான பகுதி அங்கே எல்லாம் கழுகினதுக்கு பின்னால ஒரு செய்ய ஒரு நாம செய்யறது எப்படின்னு சொன்னா குளிப்பாட்டிட்டு கடைசியாக தான் ஒரு செய்யறோம். அங்கிட்டெல்லாம் குளிப்பாட்டி முடிச்ச பிறகு ஒரு செய்ய யாரையாவது கொண்டு ஒரு செய்ய வைக்கணும். ஒரு செய்யறதுக்கு முந்தி செய்யலாம், முந்தி செய்யற காரணத்தினால் அவருக்கு ஒரு ஒன்று முடிஞ்சு போயிடாரு. அதனால இந்த எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ண பிறகு உடனே ஒரு செய்கிறார். ஒரு செய்த பிறகு அதற்கு பிறகு முழுமையாக அவரை ஒரு குளி, அந்த குளிக்கிறதுங்கிறது ஒரு தடவைதாங்கிறது இல்லை, தண்ணி எத்தனை தடவையும் ஃபுல்லா ஊத்தலாம், ஆனால் முழுமையாக எல்லாம் நீங்கி விட்டது என்று ஒரு நிலை ஏற்படும் வரை. ஹதீஸ்ல வருது, அதற்கு செய்தனா உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகளார் அன்னை ஜைனபாயி அவர்கள் ஒப்பாத்தான நேரத்தில் எங்களை குளிப்பாட்ட சொன்னார்கள். ஹீன தூஃபிய தீபனத்துஹு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனபாயி அவர்கள் ஒப்பாத்தான சமயத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களை எங்களை குளிப்பாட்ட சொன்னார்கள். அந்த நேரத்தில் யூ உஸில்னஹா சதாசன் அவ் ஹம்சன் அவ் அக்ஸர, மூன்றோ ஐந்தோ ஏழோ. அப்ப அதுல ஒண்ணு சொல்றாங்க, ஒற்றை படையா ஆகிருக்கு, தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறத வந்து நீங்க ஒற்றைப்படையாக ஆக்குங்கள், அது மார்க்கத்தில் சிறந்தது. ஆகிரத்து காபூரா, கடைசி தண்ணியை ஊற்றும் பொழுது இந்த கற்பூரம் கலந்த தண்ணியை ஊற்றுறது சொல்லுது. இதுவும் நம்ம ஊர்ல அது பழக்கத்தில் இல்லை. கற்பூரம் சொல்றாங்க சூடம், சூடம் அந்த சூடம் கலந்த அந்த தண்ணி இருக்குது, சூடத்தை ரொம்ப போட்டக்கூடாது, அது தண்ணி இதாயிரும். அந்த அந்த சூடத்தினுடைய வாசனை இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தண்ணீர் என்னதை ஆக்கி அந்த தண்ணீரை கடைசியான வரையில ஊற்றி விடுவதற்கிறது. அது ஹதீஸில் வரக்கூடிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாருக்கு செய்த, சஹாபிகளில் பலருக்கு செய்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி யார் குளிப்பாட்டினார்களோ அவர்கள் தாங்கள் குளித்துக் கொள்வது சொன்னது. அபுதாவுத் ஹதீஸ் வருது, யார் குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும். யார் ஜனாதாவை தூக்குகிறார்களோ, ஜனாதாவை தூக்குகிறார்களோ அவர்கள் ஒது செய்து கொள்ளட்டும். அதாவது தொழுகைக்காண்டி ஒது செய்யறது சொன்ன, தொழுகைக்கு ஒது செய்யறது பாருங்க அது வேற விஷயம், ஜனாதாவை தூக்கியதற்காக வேண்டி தனியா ஒது செய்யறது ஒரு சொன்னது, ஒரு தொழுகைக்காக வேண்டி செய்யறது அப்படின்னு சொன்னா அந்த ஒதுங்கிறது பரவானது. ஜனாதாவை சுமந்ததற்காக, ஜனாதாவை தூக்கியதற்காக எப்படி குளிப்பாட்டியவர் குளிப்பது என்பது சுன்னத்தோ, அதே மாதிரி ஒரு செய்பவர் இருக்கிறாரே, அந்த ஜனாதாவை சுமந்தவர் இருக்கிறாரே, அவர் குளித்துக் கொள்வது என்பதும் மார்க்கத்தை அவர் ஒரு செய்து கொள்வது என்பதும் தனித்தவர் சுன்னத்தாக இருக்கிறார். பெருமக்களை அந்த உதவி செய்யற விஷயத்துல
ஊர்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள் மற்ற விஷயம் எல்லாம் சரிதான். இந்த அவுரத்தை பேண்டது அது விஷயத்துல அவங்களுடைய மறைவு ஸ்தலத்தை வந்து ஆண்கள் பெண்கள் இந்த ஆண்கள் குறிப்பாற்ற விஷயத்துல நமக்கு தெரியுது. அங்க நிக்கிற ஆண்கள் கூட என்ன செய்யறாங்க, சாதாரணமா இந்த அவுரத்தை அவங்களுடைய தொடையிலிருந்து அவங்களுடைய தொப்புள் பகுதி வரை உள்ள இந்த இடத்தை வெளியாக்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா குளிப்பாட்டும் பொழுது அவங்களுடைய மேனியில வந்து ஏதாவது ஒரு துணியை போட்டு குளிப்பாட்டுறது நல்லது. கணிசன் அவர்கள் மீது ஏதாவது ஒரு சட்டை கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா மெலிதான ஒரு சட்டை இருக்குது, அந்த சட்டையை நேர போட்டு குளிப்பாட்டுறது கூட நல்லது. ஏன் சொன்ன வேற ஏதாவது ஒரு கவனங்கள் அங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி குளிப்பாட்டுவது கூட நல்லது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து கஃன் செய்கிறது, குளிப்பாட்டு முடிச்ச பிறகு துடைக்கணும். வேறு துணியை கொண்டு கஃன் துணிக்கு சிரமம் வரக்கூடாத அளவிற்கு, அது ஈரமாகி விடாத அளவிற்கு வேறு துணியை கொண்டு சுத்தமா துடைக்கணும், சுத்தமா துடைக்கணும். ஒருவேளை குளிச்சு முடிச்ச பிறகு அவரை குளிப்பாட்டியாச்சு, குளிப்பாட்டின பிறகு ஏதாவது நஜீசு வருதுன்னு வைங்க, அதை மட்டும் கழுவி விட்டா போதும். ரெண்டாவது குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி முடிச்சுட்டான் பார்த்தா ஏதோ ஒரு வாட மாதிரி தெரியுது அப்படி தெரியுது அப்படி தெரிஞ்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு அடையாளம் தெரிஞ்சுன்னு வைங்க, அதை மட்டும் கழுவி விட்டா போதுமா. ரெண்டாவது குளிப்பாட்டணுங்கிறதோ ரெண்டாவது உதவி செய்யணும் அப்படிங்கறத மார்க்கத்தில் இல்ல, அதை மாத்திரம் கழுவி விட்டா போதும் என்பதை மார்க்க நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி கஃன் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்து கஃன், கஃன்ங்கிறது ஒரு துணியாவது இருக்கணும், ஒரு துணியாவது கண்டிப்பா இருக்கணும், ஒரு துணியாவது மொத்தமா சுத்தி என்ன செய்யணும் கண்டிப்பா அடக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடைமுறை, பெண்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடைமுறை இது சுண்ணத்தான் நடைமுறை தான். ஒரு வேஷ்டி உடுக்கிறாங்க, ஒரு சட்டை போடுறாங்க, ஒரு தலைக்கட்டு கட்டுறாங்க, ரெண்டு பொதி ரெண்டு துணியை வச்சு பொதிக்கிறாங்க இல்லையா, இது ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையில தலையில ஒரு சிமார், தலையை முழுசா மூடுற அளவுக்குள்ள ஒரு துணி அவங்களுக்கு, தலையை முழுதாக மூடக்கூடிய அளவு அப்படி துணி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல தலைக்கு. பெண்களுக்கு அப்படி இல்லையே, பெண்கள் என்ன செய்யறாங்க, தலையை முழுசா மூடுற அளவுக்குண்டான ஒரு துணி பெண்களுக்கு சொன்னது. ஆண்களுக்கு எப்படி தலப்பா கட்டுறாங்களோ அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையில சிமார், அவங்களுடைய தலைமுடியை மூடக்கூடிய அளவிற்குண்டான ஒரு துணி இருக்கணும், ஒரு சட்டை இருக்கணும், உடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேஷ்டி இருக்கணும், முழுமையாக பொதியக்கூடிய அளவுக்கு ரெண்டு துணி இருக்கணும். இது சின்னத்தான ஒரு நடைமுறை. அது புது துணியாக இருக்கணுங்கிறது இல்லை, சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான். பழைய துணியாக கூட இருக்கலாம். அபூபக்கர் சித்திக் அவங்க பழைய துணியை தான் என்ன செய்ய நேரமாயிடுச்சு. அந்த நேரத்துல சாலிகளுக்கெல்லாம் அந்த நேரத்தை வந்து தன்னுடைய ஒஃபாத்தினுடைய நிலைகள்லாம் தெரியும் இல்லையா, அதுக்கு ரெடியா இருப்பாங்க. நான் ஒரு பெரிய அதற்கு நூகதற்கு பூவாரில் இருந்தாங்க, தூத்துக்குடியில் ஓதி கொடுத்தாங்க நூகதற்கு. அவங்களுடைய மகனாட்ட சொல்றாங்க, மகனே நான் பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்கப்பா, என்னுடைய ஒஃபாத்தினுடைய நேரம் நினைங்கிருச்சு, நீ பக்கத்தில் நினைக்கிறேன், பையன் பதறி கிரி சத்தங்கள் தான் போட்டுட்டு கூடாது, எனக்கு இப்போ நடக்க முடியல, என்னை கூட்டு போய் நீ ஒதுவ மட்டும் செய்துட்டு என்னை உட்கார வைங்கன்னா, பொது செய்து உட்கார வச்சு கொஞ்ச நேரத்தில் அதிர்ச்சி அவங்க ஒப்பாத்தான அந்த கட்டம் இருக்குது, எவ்வளவு பாக்கியமான ஒரு கட்டம். அந்த நேரத்தில் வந்து பயம் இல்லாம திடுக்கம் இல்லாம அல்லாஹ்வுடைய கவர்ச்சி கூட அந்த இன்பத்தில் அந்த நேரத்தில் அதாவது அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் நீண்ட ஹயாத்து தரணும், எல்லா பாக்கியத்தையும் தரணும், கடைசி நேரம் இருக்குது அந்த நேர விஷயத்தை நாம குறிப்பா துவா செய்யணும். பொது துவா செய்த சில பேர் பயந்துருவாங்கன்னு ஓகிறது இல்லை, சில பேர் பொதுவா துவா செய்தா இதை போய் கழுதுகிறாரு நினைக்கிறது அப்படிங்கிறதுக்காக முகஸ்துதிக்காக சொல்லல, நல்லா பைனல் குத்துபத்தையும் ஜும்மாவுடைய ரெண்டு குத்துபாவுக்கு மத்தியில் இதெல்லாம் பழக்கம், எனக்கும் கூட பழக்கம். அதுதான் வகுத்துடைய அந்த நேரத்தில் எந்த பயமும் எந்த திடுக்கமும் எந்த கவலையும் எந்த கவனமும் வேறு துன்யாவுடைய கவனம் அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது, முழுமையாக அவனுடைய தவஜ்ஜும். நம்ம பாதி பல காலங்களில் குறைகள் செய்திருக்கலாம், அந்த நேரத்தில் ரஹ்மானை வேறு எந்த தவஜ்ஜும் இல்லாமல் எப்படி சிறந்தார்கள், இவர் ரசீத்தில் நாயதா உயர்வான என் நேசனே ரப்பின் பக்கம் தங்களுடைய தவஜ்ஜுகை ஆக்கினார்களோ, அது மாதிரி வேற எந்த கவலை துக்கம் வேற உண்டான ஒரு நிலைகளும் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த கவனத்தில் இருக்கணும் பெருமக்களே. அதே மாதிரி எப்படி சாரிகள் அதிலிருந்து செய்து நான் சித்திய கலக்கு சொன்னாங்களா, என்னுடைய பாத்தனுடைய நேரம் நெருங்கிருச்சு, என்னுடைய அந்த துணியெல்லாம் நீங்க துவைச்சு போடுங்கன்னு சொன்னாங்க, துவைச்சு போட்டு அதை கொண்டு என்னுடைய கஃன் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதனால பழைய துணியையும் கொண்டு கஃன் ஆக்கலாம், புதிய துணியை கொண்டு ஆக்கலாம். சித்திய கலர் போச்சு புது துணி ஹயாத்தா இருக்கிறவங்க கொடுத்துக்கிறது, பழைய துணியை விட்டு விடுங்க எனக்குன்னு சொன்னாங்க. சுத்தமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஹஜ்ஜில் பயன்படுத்தின எஹ்ராமனுடைய துணி, உம்ராவில் பயன்படுத்தின எஹ்ராமனுடைய துணி அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் மார்க்கத்தில். அதே மாதிரி யாராவது ஒரு பெரிய ஆட்கள் வந்து தந்திருக்கிறாங்க, ஒரு சாலிஹான் ஆளு அல்லது நம்ம ரொம்ப ஹலாலான முறையில் நம்ம சம்பாதித்த நம்ம பணத்தை கொண்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் அந்த துணியெல்லாம் நிச்சயம் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு நாள் ஒரு பெண்மணி அருமை நாயகம் சொல்லாசலமுக்கு வந்து ஒரு துணி அன்பளிப்பா கொடுத்தாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, நாயகமே நானே இதை நெய்தேன், நாயகமே நானே இதை அப்படி முழுச்சா கவனம் சேர்த்து நெய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லாசலம் துணி பார்த்தாங்க, அது ரொம்ப அழகா இருந்துச்சு, அது யமன் நாட்டினுடைய அந்த துணிகளை அந்த நூல்களை கொண்டு நெய்யப்பட்ட துணி. சொல்லாசலம் யமன் ரொம்ப பிடிக்கும்,
யமனை பொதுவாக செல்லாதல யமன்ல ஈமான் எப்போ இருக்கும்னு பாராட்டி சொன்னாங்க. யமனை பத்தி ஹதீஸ் நிறைய பாராட்டி வருது. அதனால அந்த யமன் நாட்டினுடைய அந்த துணிங்கிறதுனால செல்லா செல்லா அதை போய் என்ன செய்யறாங்கன்னா உடனே போய் தாங்க உடுத்திருந்த துணியை விட்டுட்டு அதை மாத்திட்டு வந்துட்டாங்க. அதை மாத்தி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த தாயும் நம்ம கொடுத்ததுல சூழல உடனே நினைச்சிருந்தாங்க. அப்படி உடுத்துட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆனந்தம். அப்படி ஆனந்தப்பட்டிருக்கும் பொழுது அங்க ஒரு சஹாபி வந்தாங்க. யார் சொல்லா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. முத்து அந்த துணியை பாத்துக்கிட்டே இருக்கிறார். என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு அவர் கேட்டார். இருக்கிற சஹாபிகளுக்கு தான் இருக்குதாங்க ஒரு வெளி மாதிரி சொல்லாது. கேட்டாதான் சூழல தந்துருவாங்கல்ல சொல்லாதன்னு கேட்டாலும் தந்துடும். அவங்கள்ட்டமே அந்த துணியை தாங்கன்னு கேட்கிறேன் இல்ல. அவங்க விரும்பி உடுத்துட்டாங்க. அதை விட்டுற வேண்டியதானே. அவங்க சொன்னாங்களா இதை நான் விரும்பினதுக்கான காரணம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி மேனியில் பட்ட அந்த துணி இன்னமா சால் துஹாதி கபனி என் கபனுக்காக அதை கேட்டேன். நான் கேட்டதை எப்போ உடுத்துட்டு இருக்கிறதுக்காண்டி அல்ல, என்னுடைய கபனுக்கு திருநதியினுடைய முபாரக்கான உடம்பில் பட்ட அந்த துணியை கொண்டு என்னுடைய கபனாக அந்த துணி ஆக்கப்படட்டுமே என்ற ஒரு ஆர்வத்தில் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க. சல்லாசலம் உடனே கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த கபனுக்காக பயன்படுத்தினார்கள் என்பது வருகிறது. ரொம்ப விலகூட துணியை கொண்டு கபன் செய்யக்கூடாது. விலகூட துணியை கொண்டு கபன் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல அபுதாவுதில் அதை பற்றி பலவிதமான கண்டிச்சு வருது. அதே மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணி கொடுத்திருந்தாங்க. மாவியார் தான் ரசூலுல்லாஹ் உடுத்த துணி. அதை மாவியார் தான் பாதுகாத்து வச்சு தனக்கு கபனாக ஆக்கணும்னு அவங்க வசியத்தை செய்திருந்தாங்க. பதில் அவங்க கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சட்டை போட்டிருந்தார்கள். அவங்க வசியத்தை செய்தாங்கன்னா எந்த தபன் செய்யும் பொழுது அந்த சட்டை போட்டு இங்க அடைக்குங்கன்னு சொன்னாங்களா. அதே மாதிரி செய்தனா முகமது பாக்கிய ரவி அல்லா ரசூலுல்லாஹி பேரப்பிள்ளை அவங்க எப்பவுமே ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒரு துணியை அணிந்து தொழுவார்கள். அந்த துணியை கொண்டு இவருடைய கபனை ஆக்குங்கள்னு சொன்னாங்க. அப்ப அதனால அப்படி வேறு துணிகளை கொண்டு அது பழையதாக இருந்தாலும் கூட சுத்தமான அந்த துணிகளை கொண்டு ஆக்குவது என்பது மார்க்கத்திலே தப்பில்லை. நிறைய இருக்குது, நான் சுத்தமா சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி அங்கிருந்து நம்ம சுமந்து கொண்டு வரும்பொழுது இருக்குது, சுமக்கிறது ஒரு பெரிய அந்த சொல்ல வராம சொல்லலாம். சுமந்திருக்கிறாங்க சஹாபாக சுமந்திருக்கிறாங்க, அப்படி பலரும் அந்த ஜனாசா சுமந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜனாசா சுமக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடியா ஒரு ஆளுக்கு வர கால் பின்னி அவர் செருப்பு கலந்து அங்கே விழுந்து அப்படி நிலையில சுமந்துக்கிடுறாங்க. அவ்வளவு கூட்டம் ஜனாசா சுமக்க கூடாது. அப்படி சில பேர் சுமக்கிறது கூட இல்லை, அப்படி தொட்டு விட்டுறது. அது தவறுக்கன் பறக்கத்துக்கு அப்படி தொட்டு விடுறது. மார்க்கத்துல வந்து எந்த விதமான அடிப்படை இதுக்கெல்லாம் இல்லை. அவங்க சுமக்கலாம் சுமக்கலாம், அது ஒரு நல்ல காரியம் தான். ஆனா அதுக்கு வந்து அளவோடு ஆட்கள் நிக்கணும், கால்கள் பின்னக்கூடாத அளவிற்கு. இன்னும் சொல்ல போனா அதுல நாலு பேர் ஆறு இப்படித்தான் வருது. ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்று கூட வருகிறது. அப்ப அதனால அப்படிப்பட்ட நிலையில் அங்க சுமக்கலாமே தவிர பெரிய கூட்டம் அங்கவே நிக்கிறதுங்கிறது. அதே மாதிரி ஜனாசாவை கொண்டு செல்லும் பொழுது முன்ன பின்ன வலது இடது அதை சுத்தி போறான். ஆனா நல்லது என்னன்னு சொன்னா ஜனாசாவுக்கு முன்னால போறது நல்லது. என்னன்னு சொன்னா ஜனாசா இருக்கும் போது அதுக்கு முன்னால நடந்து செல்வது. ஹதீஸ்ல வருது ஹர் சாலிம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ராயிது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்ரின் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹும் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ராயிது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்ரின் வ உமர் யம்சூன அமாமல் ஜனாசா. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறேன், அபூபக்ர சித்திக் நாயகத்தை பார்த்திருக்கிறேன், உமர் இப்னு கத்தாப் நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் எல்லாம் யம்சூன அமாமல் ஜனாசா ஜனாசாவுக்கு முன்னால் தான் நடந்து செல்வார்கள். வ கானூ அக்ஸர ஸஹாபதி ஹக்கதா, சஹாபிகளில் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் நடந்து செல்வார்கள். ஜனாசாவுக்கு முன்னால போறது ரொம்ப நல்லது. ஜனாசாவுக்கு முன்னால போறது அசுவல், பின்னாலையும் போறா சுத்தியும். ஆனா ஜனாசாவுக்கு ரொம்ப தாமதித்து வரக்கூடாது. ஜனாசா போகுதுன்னு நினைச்சு ரொம்ப தாமதித்து வரக்கூடாது. ஜனாசாவோடு சேர்ந்து வரணும். வாகனத்தில் வருபவர்கள் பின்னால் வருவது நல்லது. சில பேர் நடந்து வர முடியாதவங்க வாகனத்தில் வர்றாங்க, நிர்பந்தமா இருக்குது நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் வாகனத்தில் வர்றவங்க அவங்க பின்னால் வர்றது சொன்னது இருக்கு. ஜனாசா வந்து ஓரளவு சீக்கிரமா கொண்டு வரணும். ரொம்ப நின்று நிதானிச்சு வயிற்று படிச்சுட்டு வர்றது அப்படிங்கறதுலாம் இருக்குது இல்லையா. ரிக்கிரு செய்துட்டு வரணும்னு வருது. ரிக்கிரு என்ன செய்யணும் சொல்லிட்டு வரணும், ஆனா சீக்கிரமா கொண்டு வரணும் ஜனாசா. ஜனாசாவை அதை அடிச்சு பிடிச்சி ஓடி வர்ற மாதிரி கொண்டு வரவும் கூடாது, ஓடி வர்ற மாதிரி கொண்டு வரவும் கூடாது. ஆனா ஜனாசாவை ரொம்ப தாமதிச்சு சிலவர் ஒவ்வொரு வீடு முன்னாலே நிக்கிறது அப்படி என்ன செய்யறது ரெண்டு அடி அங்கே படிக்கிறது இப்படின்னா அந்த சின்னத்துக்கு மாற்றமானது. அதனால அப்படி நிக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்ல. நீங்க பைத்தோ அப்படிப்பட்ட அபியாத்துகளோ அவங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகங்கள் படித்த அந்த பைத்துகள் எல்லாம் படித்து கொண்டு வருவது அது தப்பல்லன்னு சொன்னாலும் முடிந்தவரை சீக்கிரமாக செல்ல வேண்டும். ஜனாசா வந்து அடக்கிறதுல வந்து அவசரம் காட்டணும். அதனாலதாங்க ஜனாசாவுடைய தொழுகையில வஜ்ஜஹத் இல்ல, வஜ்ஜஹத் கூட ஓட வேண்டியது இல்ல. சூரத்துல பாத்தியா நேரடியா ஓதிடணும். வஜ்ஜஹத் ஓதுறத கூட வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவசரப்படும் பொழுது இவ்வளவு இவ்வளவு நிதானம் காட்டினா என்ன அர்த்தம்? அப்ப அதனால வந்து அதை முடிஞ்ச வர சீக்கிரமாக சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து நடந்து வரணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை வரும் பொழுது ஒரு சஹாபி அவங்களுடைய ஒரு சின்ன வாகனம் அப்படின்னு வருது. வாகனம்னு சொன்னா ஒன்னு குதிரையா இருக்கும், உனது கோவேறு, இது போல உள்ள வாகனங்கள், நான் எதுவுமே இதுல வாங்கல நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய மலக்குமார்கள் நடந்து வர்றாங்க, நான் அதனால அவங்க எல்லாரும் நடந்து வரும்பொழுது நான் அப்படி வாகனத்துல வர்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க நடந்து வந்தாங்க, ஜனாசாவிலிருந்து திரும்பி வரும் பொழுது வாகனத்தில் வர சொன்னார்கள். அப்போ வாகனத்துல வந்தாங்க சொன்னாங்க, வாகனத்துல வந்தாங்கன்னு வருது. சைதா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆவியா இப்னு முஆவியா, முஆவியாவினுடைய மகன் முஆவியா, அவங்களுடைய ஜனாசாவை பார்த்தாங்க. சல்லாசனம் 70,000 சகா மலக்குமார்களுக்கு மேலா கலந்துகிட்டாங்களாம். சல்லாசனம் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, என்ன ஜிப்ரீல் இவ்வளவு மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சகாதிகள் அங்க துணிக்கவங்கனாலும் மற்ற பெரிய சகாதிகளை பொறுத்து இவங்க சாதாரணமானவங்க. அப்ப அதனால வந்து இவ்வளவு மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்களே என்னன்னு சொல்லி அருமை நாயகம் சல்லாசனம் கேட்கும் பொழுது அதில் செய்யணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களா, காலலா எதுகபு ஒலா எக்கொழுது ஒலா எஜியு ஒலா எருக்கபு ஒலா எந்திரும். நாயகமே, அவர் எங்கேயாவது போனாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் வாகனத்தில் ஏறினாலும் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கினாலும் இல்லா ஓஹுவ எக்கரவு சூரத்தன் இஹராஸ், அவர் குழுவல்லா ஓடுவார் நாயகம். இது மலக்குமார்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் எங்கேயா உட்கார்ந்தா இருந்தாரும் ஓடிட்டு தான் உட்காருவார். எங்கேயா வாகனத்தை ஏறினாங்க உட்கார்ந்த உடனே சுஹான் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹதன், அது ஓடிட்டு வாகனத்துல உட்காருவார். வாகனத்தில் இறங்கினாலும் நடந்தாலும் போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த மனித குல் ஹுவல்லாஹு ஓடிட்டே இருப்பார். அப்ப அதனால சஹாபிகளுக்கு இது ரொம்ப பிடித்து போய்விட்டது. அதனால 70,000 மேற்பட்ட சஹாபிகள் அவங்களுடைய ஜனாசாவில் பங்கேற்றாங்க. திருமக்களே, அதனால வந்து சஹாபிகள் அந்த ஜனாசாவில் வந்து பெரும்பாலும் மலக்குமார்கள் பங்கு கொள்ளலாம் என்ற காரணத்தினால நாம நடந்து வருவது நல்லது என்பதை பெருமக்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி நிறைய சஹாபிகளுடைய ஜனாசாவிலே மலக்குமார்கள் வந்தது இருக்கிறது. இஹ்தஸ்ஸ அர்சுல் ரஹ்மான் பி மௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத்துடைய வஃபாத்துல வந்து அல்லாஹ்வுடைய அருசு நடுங்கியது ரசூல் சொன்னாங்க. சொன்னாங்க இப்படி நடந்தாங்க, முன்கால் இந்த குதிங்காலால் நடந்தாங்க. என்னதான் மலக்குமார்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால மறக்குமார்கள் வருவாங்க ஜனாசா ஓடங்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் நம்ம வந்து ரிக்கர் செய்துட்டு போவோம், தேவையில்லாம பேசல. இறந்த பிறகு பூரா பாருங்க ஜனாசாவை கூட்டு வரும்பொழுது என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ஒரு ஆள் அப்படியே தோக்கி விடுறாரு, இப்படி அப்படின்னு சொல்லி தோக்கி விட்டா போதும். அவர் என்ன வச்சுட்டு போனாரு, அவர் அப்படி நடந்தார், அதுக்கு முன்னால அப்படி நடந்துச்சு, அவரை பற்றி உண்டான எல்லா குறைகளையும் அப்படி பெருமக்களை அல்லா பாதுகாக்கிறோம். அப்படிக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம், நம்மை தான் விக்கிர செய்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் தான் ஆக வேண்டும். அதே மாதிரி வந்த உடனே சீக்கிரமா தொழுகு வைக்கணும், எல்லாருக்கும் தொழுகு வைக்கணும். தொழு வைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும், ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் தொழு வைக்கணும். தொழு வைக்காத வேண்டாத ஆட்கள் ரெண்டு பேர் தான், ஒன்னு சுகதாக்கள், யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், அப்படியே அந்த உடையிலேயே கொண்டு போய் அடைக்கணும்னு அவங்களுக்கு தொழு வைக்க வேண்டியது சுகதாக்கள். இன்னொன்னு உயிர் இல்லாமல் பிறந்த குழந்தைகளை பிறக்கும் பொழுது ஒரு சின்ன கீச்சின் சத்தம் போட்டா கூட அதுக்கும் தொழு வைக்கணும். சட்டம் வந்துருச்சுனாலும் தொழு வைக்கணும். சட்டம் இல்லாமல் உயிர் இல்லாமல் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு தொழு வைக்க வேண்டியதில்லையே தவிர, அது மற்ற எல்லோருக்கும் ஒரு சின்ன வெளியே வரும்போது ஒரு சட்டம் மட்டும் கேட்டுச்சு, அதோட பிள்ளை மூத்தாயிருச்சுன்னு சொன்னாலும் கூட அந்த பிள்ளைக்கும் தொழு வைக்கணும் என்று மார்க்க நமக்கு சொல்லி தருகிறார். அதே மாதிரி தற்கொலை ஜனாசா இருக்குது, அதுக்கு தொழு வைக்கையா இல்லையா, அது ஒரு பெரிய சர்ச்சை பண்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுக வைக்காம ஒதுங்கிறாங்க. ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டார், அவருடைய ஜனாசாவில் தான் தொழுக வைக்கவில்லை. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுது கொள்ளுங்கள் சொன்னார். ஜனாசா தொழு வைக்கிறது அவசியம், ரசூலுடைய தொழுகைங்கிறது சாதாரண மற்றவங்களுடைய தொழுகை அல்லவே. தற்கொலைக்கு மட்டுமா அப்படி செய்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கடன் வாங்கியிருந்த ஜனாசாவுக்கு அப்படித்தான் செய்தாங்க. ஒரு ஆள் கடன் வாங்கியிருந்து கொடுக்காம இருந்தாலும் அந்த ஜனாசாவும் தொழு வைக்க மாட்டாங்க. கடன் வாங்கியிருந்து கடனாளியா இருந்தார்னா கேட்பாங்களா, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. கடன் கொடுப்பதற்கும் பொறுப்பேற்பதற்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அந்த நேரத்துல சல்லு அலா சாஹிபிக்கு, உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுகங்கன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அப்ப அதனால வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க தொழுகு வைக்கவில்லை இந்த ரெண்டு ஜனாசாவுக்கும், ஆனால் மற்றவர்களை தொழ சொன்னார்கள். அதனால யாரும் தொழு வைக்காம அடைக்கிறது அது நம்ம குற்றவாளி ஆயிடும், எல்லாரும் குற்றத்துல உட்பட்டுவோம். அதனால அவளை தொழு வைக்கணும், முஸ்லீம்கிற காரணத்தினால முஸ்லிமத்தான பெண்ணுங்கிற காரணத்தினால தொழுக வைக்க வேண்டும். மார்க்கத்தில் சட்டம் உயிர் இல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கும் சுகதாக்களுக்கும் தான் அந்த சட்டத்தில் விதிவிலக்கே அல்லாது மற்ற எல்லாத்துக்கும் தொழு வைக்கணும். அதே மாதிரி தொழுகு வைக்கும் பொழுது ஆண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த ஆண்களுடைய நெஞ்சுக்கு நேரா, ஜனாசா வைக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய நெஞ்சு பகுதி எந்த இடத்துல இருக்குமோ அந்த நேரத்துக்கு அந்த அதுக்கு நேரா இமாம் நிக்கணும். எல்லாரும் அல்ல, இமாம் அதுக்கு நேரா நிக்கணும். பெண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் அவங்களுடைய இடுப்பு பகுதியில் நிக்கிறது சுன்னத். ஆண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் நெஞ்சுக்கு நேரா நிக்கணும், பெண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் இடுப்பு பகுதிக்கு நேரா நிக்கணும். இது வந்து வார்க்கத்தில் சுன்னத். அதே மாதிரி சப்புகள்ல ஒற்றைப்படையை பேணுவது சுன்னத். சப்புகள்ல வந்து ஒற்றைப்படை, மூணா வைக்கணும், அஞ்சா வைக்கணும், ஏழா வைக்கணும், ஒன்பதா வைக்கணும், பதினொன்னா, இப்படி ஒற்றைப்படையாக தப்புகள் நிற்பது என்பது சொன்னது. ஜனாசா வந்து தொழுவைக்கும் பொழுது நம்ம என்ன துவாக்கள் தொழுகையில ஓதுறோமோ அந்த துவா தான் போதும். அதுக்கு பிறகு ஒரு துவா ஓதுறாங்களே பாத்தீங்க சொல்லி அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்துல வந்து அது வலியுறுத்தப்படவில்லை. ஆனாலும் கூட ஏன் ஓத சொல்கிறார் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. தொழுகிறவங்க எல்லாருக்கும் அந்த துவாக்கள் தெரியாம இருக்கலாம். اللهم اغفر له ورحمه وعافه واعف عنه واكرم نزله ووسعه مدخله واغسله بالماء والثلج ونقه من الخطايا அந்த துஆக்கள் தெரியாம இருக்கலாம். அப்ப அதனால எல்லாரும் பல நேரத்துல துஆ ஓதி இருக்கலாம், சிலர் ஓதாம இருக்கலாம், துஆ தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் என்பதற்காக நாம் ஒரு துஆ ஓதிக்கிறது தானே தவிர அந்த அந்த துஆவை குறித்து அப்படித்தான் விளக்கம் சொல்கிறார். அதே மாதிரி வந்து ராயிபான ஜனாசாவா இருந்தால், ராயிபான ஜனாசாவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல வஜ்ஜஹத் ஓதணும், சூரத்துல் பாத்திஹா ஓதணும், ஒரு சூரா ஓதணும். நம்முடைய சாலிகங்கள் சுகாக்களுடைய கிதாபுகள் எழுதுறாங்க ஒரு செய்திய, நாம ஒவ்வொரு நாளும் ராயிபான ஜனாசா தொடரணும். ராயிபான ஜனாசா சுத்திகள் இருக்கிற சட்டம், நம்ம ஒவ்வொரு நாளும் யாருந்தா இன்று எந்த மூமின்கள் எல்லாம் இறந்து விட்டார்களோ, எந்த மூமினத்தான பெண்கள் எல்லாம் இறந்து விட்டார்களோ அப்படி அவர்களுக்கெல்லாம் நீ மகசிர செய்திருக்குவாயாக என்று நீயத்து வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ராயிப் ஜனாசா நம்ம தொழுகிறதுங்கிறது இருக்கிறதே அது நடைமுறையில் நல்ல பழக்கம், சாலிகான பழக்கம் என்று நமக்கு சொல்லித்தருகிறார். அந்த நீயத்தை வச்சு என்ன செய்யணும், ஏன்னா அவங்க குளிப்பாட்டுனதுக்காக வேண்டி ஒரு குளிக்கிறது சுண்ணத்துங்கிறதுனால உடனே ஜனாசாவுடைய இது கிடைக்காதுன்னு அதுக்கு பிறகு அந்த நீயத்தை வச்சு அவர் குளிச்சுக்கணும். அருமையான திருமக்களே, அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருவானாக. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து இந்த குளிப்பாட்டுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவு, கவனக்குறைவுன்னா மௌத்தானாலே ஆட்கள் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுல வந்து நிறைந்த சவாபும் உன்னதமான கூலியும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மௌத்த நினைக்கிறதுனால மௌத்து வந்துடாது, நினைக்காமதுனால வராம இருக்க, அப்படிப்பட்ட விஷயங்கிறதுனால நாம் அந்த காரியத்துல ஈடுபட்டு முடிந்தவரை சுண்ணத்தான நடைமுறை அல்ல. ஜனாசாவை தூக்குறவங்க ஒதுவோட இருக்கணும்னு சொல்லல, ஜனாசாவை தூக்கினவங்க ஒதுவு செய்யறது சுண்ணத். இப்ப நீங்க ஜனாசா தூக்கிட்டு வர்றீங்க, ஒது இல்ல, அப்ப ஒது செய்யறீங்க தொழுகைக்காக, ஒது செய்யும் பொழுது தொழுகைக்காக வேண்டி உள்ள ஒதுவையும் ஜனாசாவை தூக்கியதற்காக வேண்டி உள்ள சின்னத்தான ஒதுவையும் செய்கிற நீயத்தை வச்சுட்டா ரெண்டு சவாபு கிடைச்சு. அந்த நேரத்துல ரெண்டு நீயத்தையும் சேர்த்து வச்சுட்டீங்க, ரெண்டு சவாபு கிடைச்சு. அதனால தூக்கிட்டு வரும்பொழுது ஒது இருக்கணும் அப்படிங்கிற சட்டம், தூக்கிட்டு வரும்போது ஒது இல்லாம இருக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு சார்ந்த அடுத்தடுத்த நாட்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள்ங்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு பாடமும் தனித்தனி பாடம் இருந்தாலும் அதை நம்ம சுருக்கமா எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடிச்சிருக்கு அதை சொல்ல முடிச்சிருக்கு. நான் இந்த விஷயங்கள்ல கவனத்தை வச்சுக்கணும், அப்படிப்பட்ட ஜனாசாக்கள்ல பங்கேற்கணும், அவங்களுக்காக துவா செய்யணும். மௌத்தானவர்களுக்காக நாம துவா செய்யணும்னு சொன்னா அல்லாஹுத்தாலா நம்முடைய மரணத்திற்கு பின்னால் சாரிகான சீதேவிகளை கொண்டு நமக்கெல்லாம் துவா செய்ய இந்த காரணத்தினால் அதுல ஒரு கவனம் வச்சுக்கணும். நம்மை விட்டும் பிரிந்து விட்ட நம்முடைய உறவினர்கள் அவங்களுடைய கபர்கள்லாம் கடக்கப்படுது, சலாம் சொல்லுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின், சலாம் சொல்லுங்கள் ரசூல் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை பார்க்கிறாங்க, நெருக்கமான ஆளா இருந்தாரு, இவ்வளவு பழக்கமா இருந்தாரு, இவ்வளவு கடந்து போறாரு, ஒரு சலாம் கூட சொல்லாம போறாருன்னு நினைப்பாங்க. அப்ப அதனால நாம கபர்களை கடக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுங்கிறது ஒரு தனித்த சுன்னத்தாக இருக்கிறது. அதை கொண்டு அவங்களுக்கும் கூலியும் கிடைச்சிருக்கு, நமக்கு கொண்டு சுன்னத்தும் அதுக்கு நிறைவேறு என்பதனால். அதுக்கு அடுத்து இன்னும் அதுல உள்ள விஷயம் தான் ஜியாரத்துல் குபூர், ஜியாரத் செய்யறது அது ஒரு தனித்த சுன்னத். ஜியாரத்துங்கிறது அது அது விஷயத்துல கொஞ்சம் அலட்சியம் இந்த உம்மத்துல இருக்குது, அதனால அதையும் மாறிக்கிறணும். ஜியாரத்துங்கிறது ஒரு சுன்னத்தான விஷயம், மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட உன்னதமான ஒரு விஷயம் என்பதனால அதனையும் நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு பொருத்தமான சீதேவிகளில் ஆக்கி அருள்வானாம். கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் நாம் விளங்கிய விளங்காமல் சரியத்திற்கு மாற்றமான ஏதாவது தவறுகள் நம்மிடத்தில் நடந்திருந்தால் அந்த அவைகளை எல்லாம் மன்னித்தருள்வானாம். இனி வரக்கூடிய காலங்களில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த பாதையை விரும்புவானோ அந்த பாதையில் அல்லாஹ் நம்மை நடத்தாட்டி அருள்வான். அவனுக்கு பொருத்தமான வழியில் அல்லாஹ் எந்தென்று நம்மை ஆக்கி அருள்வானா. நம்மை விட்டு வஃபாத் ஆகிவிட்ட நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்களில் யாராவது வஃபாத் ஆகியிருந்தால், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் யாருக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா எல்லா முஃமின்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அருள்வானா. அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அருள்வானா. நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தருவானாக, நல்ல ஆசியத்தை தருவானாக. வாடும் காலமெல்லாம் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களோடும் வாழ செய்து தருவானா. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசியிலே அல்லாஹ்வுடைய முழுமையான திருப்தியை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் நசீபை தந்தருவானாக. இஹத்து செய்து நாம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ்து தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.